நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குபவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன். இத்தாலிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளதன் மூலம் அங்கு கூட்டணி அரசு பிழைத்துள்ளது. முன்னாள் பிரதமரான சில்வியோ பெர்லஸ்கோனி கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொள்ளப் போவதாக கூறியதை அடுத்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு ரோமில் உள்ள நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. எனினும் அவரது நெருங்கிய கூட்டாளிகள் அதற்கு ஆதரவு தெரிவிக்க மறுத்துவிட்டதால் பெர்லுஸ்கோனி கடைசியாக தமது நிலைப்பாட்டை திடீரென்று மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்.
அமெரிக்க அரசு துறையின் மூடலால் எழுந்திருக்கின்ற நிலைமைகளை கையாள்வதற்காக அதிபர் ஒபாமா மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸுக்கான தனது விஜயத்தை ரத்து செய்திருக்கின்றார். ஆனாலும் அவர் புருனைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் வார இறுதியில் விஜயம் செய்வார். இருந்தபோதிலும் அந்த விஜயத்தின் பின்பகுதியை ஏற்பாடு செய்வதற்கான பணியாளர்கள் அங்கு இல்லை என்று ஒரு பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். புதிய வரவு செலவு திட்டம் ஒன்று தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளும் உடன்பாடு காண முடியாத நிலையிலேயே 17 வருடங்களின் முதல் தடவையாக இந்த மூடல் இடம்பெற்றிருக்கின்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கென்யாவின் துணை அதிபர் வில்லியம் ரூட்டோ மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையில் குறுக்கிட முயல்வதாக கூறி கென்யாவின் ஊடகவியலாளருக்கு ஒருவராக கைது ஆணை ஒன்றை அந்த நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது.
There is evidence to suggest that Walter Barasa tried to bribe someone he thought was a prosecution witness in the case against Mr. Ruto.
வால்டர் பராசா எனும் அந்த ஊடகவியலாளர் இந்த வழக்கில் சாட்சியாக உள்ள ஒருவருக்கு கையூட்டு கொடுத்து வழக்கிலிருந்து விலகிக் கொள்வதற்கு வற்புறுத்தினார் என்று நம்புவதற்கு தகுந்த சாட்சிகள் இருப்பதாக அந்த நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கூறியுள்ளார். கடந்த 2007 அங்கு நடைபெற்ற பொது தேர்தல்களில் முழுதி எழுந்த வன்முறைகளை ரூட்டோ தூண்டினார் என்று அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன.
நைரோபியில் இருக்கின்ற வெஸ்ட்கேட் வணிக வளாகத்தில் கடந்த மாதம் நடந்த தாக்குதலை அடுத்து அங்கு கண்டெடுக்கப்பட்ட உடல்களின் பாகங்களில் கென்னி அதிகாரிகள் தடயவியல் சோதனைகள் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு கண்டெடுக்கப்பட்ட 67 உடல்கள் மற்றும் 39 காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்காக இதுவரை 4 குடும்பங்கள் மரமடி சோதனை செய்து கொண்டிருக்கின்றன. ஏனையவர்களின் உறவினர்களாக இருக்கக்கூடியவர்களை சோதனைக்கு முன்வருமாறு போலீசார் அழைத்திருக்கின்றார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
பர்மாவின் மேற்கு பகுதியில் இருக்கும் ரக்கைன் மாநிலத்தில் உள்ள ஒரு முஸ்லிம் கிராமத்தை நேற்று பௌத்தர்கள் தாக்கிய பொழுது 5 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் இப்பொழுது கூறுகின்றார்கள். கரையோர நகரமான தான்வேயில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 4 ஆடவரும் 94 வயதான ஒரு பெண்மணியும் கொல்லப்பட்டனர். கடந்த சில வருடங்களாகவே பர்மாவில் முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் மத மோதல்கள் நடைபெற்று வருகின்றன.
பெல்ஜியத்தில் பல பாலியல் மாற்று அறுவை சிகிச்சைகள் தோல்வியடைந்த நிலையில் ஒருவர் இறப்பதற்கு மருத்துவர்கள் அவர்களுக்கு உதவியிருக்கின்றார்கள். தனது பால் தொடர்பாக 44 வயதான நேத்தன் வெர்ஹல்ஸ் அவர்கள் தாங்க முடியாத உள அழுத்தத்தை கொண்டிருந்தார் என்று தலைநகர் புருசஸில் இருக்கின்ற மருத்துவர்கள் கூறினார்கள். பெண்ணாக பிறந்த அவர் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் சூழ்ந்திருக்க திங்களன்று மரணமானார். வயது வந்தவர்களுக்கு 10 வருடத்துக்கும் அதிகமாக கரணை கொலை அனுமதிக்கப்படுகின்ற பெல்ஜியத்தில் இந்த மரணம் பெரும் கவனத்தை பெறவில்லை.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
வங்கதேசம் தனது மின்சக்தி தேவைகளுள்ள பற்றாக்குறையை ஓரளவுக்கு சரி செய்யும் நோக்கில் நாட்டின் முதலாவது அணுமின் நிலையத்தை கட்டும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. அங்கு மின் பற்றாக்குறை காரணமாக பொருளாதாரம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை சரி செய்யும் நோக்கில் அரசின் நடவடிக்கை வந்துள்ளது. ரஷ்ய அணுசக்தி நிறுவனமான ராஸ் ஆட்டம் 2 பில்லியன் டாலர்கள் செலவிலான அந்த ஆலையை கட்டி அதை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது.
ஆண்களுக்கிடையே பாலியல் உறவு கொள்வதை தடை செய்யும் சட்டம் ஒன்றை அரசியலமைப்புக்கு முரணானது என்று அறிவிக்க கோரிய மனு ஒன்றை சிங்கப்பூர் உயர் நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது. பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தை மாற்றுவது நாடாளுமன்றத்தை பொறுத்த விடயம் என்று தலைமை நீதிபதி அறிவித்திருக்கின்றார். 3 வருடங்களுக்கு முன்னதாக இந்த மனுவை தாக்கல் செய்த டான் எங்காங் அவர்கள்தான் இதனை எதிர்க்கும் முதலாவது நபராவார். இதுகுறித்து மேல்முறையீடு செய்வதற்கு முன்னதாக தற்போதைய தீர்ப்பை தான் ஆராயப்போவதாக அவர் கூறுகின்றார். சிங்கப்பூரில் ஓரினச்சேர்க்கையாளர்களின் உரிமைகளுக்கான ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு வந்திருக்கின்றது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.